ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உருவத்திருவேணி, அறுபது திருவேணி, அறுபது திருவேணி. இந்த மூன்று திருவேணி சொல்லும் போது மூன்று நெறிகள் நமக்கு ஞாபகம் வரும். சரியே சரியே யோகம். அப்ப அந்த மூன்று நெறிகள் என்ன தெரிஞ்சுன்னு இருக்கும். இந்த மூன்று நெறிகள் சென்றாதானே அந்த திருவேணிகளை வழிபாடு செய்வான் இல்லையா. ஆகவே சர்வனின் சக்திகள் எல்லாம் கலைஞரின் உருவம் மூன்றினால் மாற்றி, விளங்குகின்ற என்னுடைய உருவம் மூன்றினால் மாற்றி தன்னூர் வளைவு சக்தியை நடத்தி கர்மதன் சக்திகள் எல்லாம் நயங்கின் உருவம் மூன்றினால் மாற்றி சாலைநிலை தந்து காட்டனையே திருவடிநிலை உருவாக திருவடிநிலை தந்து பார்த்த தாக்குதல் இல்லாமல் என்னை காத்துவிட்டாய், மன தாக்குதல் இல்லாமல் என்னை காத்துவிட்டாய் என்று தம்மை ஆட்கொண்ட வரலாற்றினை மிக அற்புதமாக ஒவ்வொரு வழியிலே சொல்கின்றார். ஒவ்வொரு வாழையும் ஒவ்வொரு வழி, இதுல ஒரு அருமையான வழி. ஆகவே இது வந்து ஆனவரம் தான் முப்பொருள் சிந்தனை உயிரிடம் இழவிடாமல், இறை உயிர் தலை என்ற முப்பொருள்களை குறித்து உயிர் சிந்திக்க விடாமல், அந்த உயிரை ஐம்புலங்கள் குறித்தே சிந்திக்கின்ற ஒரு அவர நிலையிலே இந்த ஆனவரம் தான் நிறுத்தியது. ஆகையினால் அந்த ஆன்மா விலைகளை பெருக்குவதற்கும் சிறவிகளை பெறுவதற்கும் அது வாயிலாகும். இப்படி மும்மடம் பண்ணக்கூடிய இந்த ஆன்மாவை முதலில் உடனே அதை பக்குவப்படுத்த முடியாது என்பதனால் ஆனவரத்தின் வழியே அந்த உயிர் செல்லுமாறுதான் செல்ல வைத்து அப்புறம் அதை பயன்படுத்தி தன்னுடைய மூன்று திருவேணிகளையும் வழிபடத்தக்க இந்த சரியாவை மூன்று மாற்றங்களிலே செலுத்தி முடிவாக ஞான நிலையை கொண்டு வந்து தன் திருவடி நிலையிலே அந்த ஆன்மாவை எழுப்பி அதற்கு முடிவில்லாத வேண்பத்தை கண்டது என்று சொல்லி சொல்கிறார். அப்புறம் புராண செய்தி சொல்கிறார். கன்னலன் கழனி காயமானவரில் சௌரியன் இரட்டையான முறை கட்டிடால் வரை நிற்கிடை போகாத அறிமுறை மாற்று வந்து அடித்த அன்னை என்று சொன்னார். அன்னையை பற்றி சொல்கிறார். உலக மாதவாகிய உமையன்னையார், உமையன்னையார் காளிமாநகரில் கண்ணலம் கடன் கண்ணல் கரும்பு எழுத்த அழகிய வளமான காளிமாநகர் சீர்காழி நகரிலே சௌனியன் சௌனிய கோத்திரத்திலே அவதரித்த ஞான சம்பந்தர் கழுமல முழுவதி சௌனியன் கட்டுரை திரும்ப திரும்ப சொல்வார். அந்த சௌனியன் இரண்டு ஞானம், இரண்டு ஞானங்கள் எவை? அபரஞானம் பரஞானம். அதில் அபரஞானம் என்பது இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கற்று வளர்த்து கொண்ட ஞானம். அபரஞானம் என்பது அது ஆகம ஞானம், சாஸ்திரங்களை எல்லாம் கற்று வளர்த்து கொண்ட ஞானம் அபரஞானம். அபரம்னாலே பரத்துக்கு தாழ்ந்தது தான், சாஸ்திரங்களை எல்லாம் கற்ற ஞானம் தாழ்ந்தது தான் அப்படின்னு தாழ்ந்தது இல்லை. சில நூல்களை கற்பதற்கு சில விருப்பங்களை கொள்வதற்கு இந்த சாஸ்திர ஞானம் மேலானது தான். ஆனால் திருவள்ளுவர் அனுபவ ஞானத்தை ஒப்பிடும் போது அதோடு ஒப்பிடும் போது சாஸ்திர ஞானம் கீழானது தான், ஆனால் அபரஞானம் தான். அந்த அபரஞானமாகிய சாஸ்திர ஞானத்தையும் அதுக்கு மேலாக இருப்பது பரஞானம், அது திருவருள் அனுபவம் பெற்ற ஞானம். அந்த திருவருள் ஞானமாகிய பரஞானத்தையும் இரண்டையும் அவர்களுக்கு கட்டிடாது உணர சாத்திரங்களை எல்லாம் கற்று உணரல இல்லையா, நேரடியாகவே அந்த சாத்திர ஞானத்தை கொடுத்துருக்கார். அனுபவ ஞானத்தையும் பரஞானத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கார். பாலிலே குறைத்து கொடுத்துருக்கார். அந்த செய்தியை கொடுத்துருக்கார். கன்னலம் கழனி காளிமாநகரில் சௌரியன் இரண்டு ஞானமே கட்டிடாது உணர இயற்கிலே போகாத அறிமுறை பால் கலந்து அளித்த அன்னை, அந்த அன்னையினுடைய அந்த அன்னை ஒரு சமயம் பசுவாக உருக்கொண்டு திருவாவடுதுறை என்ற தலத்திலே அவர் அங்கே விரும்பியுள்ளார். இந்த சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் செய்து அன்னை இருந்தார். இதெல்லாம் வந்து ஆன்மாக்கள் விஞ்சு கொடுத்து மேற்கொள்கின்ற தேவை தான். அதனால அன்னை வந்து அன்னையை வழிபடக்கூடாது பசுமொழி இருக்காங்க என்றெல்லாம் சொல்லிருக்காரு. அதெல்லாம் காலையே வாங்கலாம். அதாவது நம்ம சித்தாந்தத்தை தெளிவாக படிக்கிறோம். சுகம் வேறு சக்தி வேறு அல்ல, குணம் குடிதான். ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற கோலத்தில் இருந்தாலும் உலகத்துல கணவன் ஒரு பொருள், மனைவி இன்னொரு பொருள். அது மாதிரி சிவன் ஒரு பொருள், உமையன் இன்னொரு பொருள் அல்ல, குணம் குடிதான். அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போகும் இருக்கும் வரை ஜெயித்து விஞ்ஞான போகும். அப்போ அது அருட்கண்ணார் கண்ணுக்கு சாமி கூட இருக்கும். சிறுவர்களே கண்ணாக கொண்டு காணும் சித்தாந்த செய்வதற்கு சாமி சிறுவர்களையே கண்ணாக கொண்டு காணவர் சித்தாந்த செய்வர்கள். அவர்களுக்கு சிவமும் சக்தியும் எப்படி தெரியுமா? கதிரவனும் அதன் ஒளிக்கிரணமும் போலதான், குணமும் புரியும் தான். அப்போ அன்னைக்கு ஒரு தாழ்வுன்னு சொல்லலாமா? அது அப்பனுக்கும் தாழ்வாயிருமே. இதெல்லாம் உயிர்களை உயிர்க்கும் பொருட்டு அவர்கள் மேற்கொள்கிற நாடகங்கள். சாமிக்கும் ஆசாமி என்பது தாபம் கொடுக்குற மாதிரி, அவர் பசுவாகிற மாதிரி, வழிபடுற மாதிரி, உயிர்களுக்கு வழிபாட்டு உணவை ஏற்படுத்துவதற்கு சாமி வழிபட்டால் தாபத்திற்கு உயரா என்பதை காட்டுவதற்காக சுவாமியே இப்படி சாந்த தையமாய் இறங்கி மேற்கொள்கின்ற நாடகங்கள், அருள் நாடகங்கள், திருவிளையாடல்கள். அப்படி அங்க அன்னையுடைய திருவடி பெற்ற பெருமை உள்ளதாக சாம் சத்வாவுடைய எல்லாமே நடந்திருந்தார். அங்க வந்து வழிபடுத்தும் போது அந்த சுவாமி வந்து அந்த சிவாவுடைய தீர்த்தத்திலே உள்ள நிலை தன்னுடைய திருச்சலையிலே உள்ள சண்டைகளோடு கலந்து அதை பற்றி தெரிவிக்கவும் மீண்டும் அன்னை குறிப்பிட்டார் என்று திருவாரூரை தலைவரான சொல்கிறது. அதுதான் அன்னையின் பசுமாம் தன்மையை அகற்றி குறிப்பு என்னன்னா உயிர்களுடைய பசுத்துவத்தை நீக்குவார். உயிர்கள் பசுத்துவம் என்பது ஆரம்பத்துக்கு இன்னொரு பேர் தான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா. அதாவது காடு சுற்றாட்டம் பண்ற ஊருக்கு ஒரு வேறு இருக்கிற மாதிரி இல்லையா, காடு எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த ஆரம்பம் தானே. ஆகவே இது பல பேர் இருக்கு, அதுல பசுத்துவங்கிறது ஒரு பேர். ஆக அந்த பசுத்துவத்தை நீக்கவில்லைன்ற ஒரு மா மூலமரமானது இதற்கு தன்னையும் அறிய விடாமல் சுரத்தையும் அறிய விடாமல் தடை செய்து கொண்டிருக்கின்ற தடையையும் அறிய விடாமல் ஐம்புல விடயங்களையே உயிர் அடிப்படை கீழ்நிலையில் இருக்கின்றது. அதனால் இதற்கு கண்ண மாயை என்று நேரம் இரண்டு மரங்கள் தேர்ந்தெடுத்தன. இந்த ஆனமரத்தை போக்க திருவிழா பற்றிய ஒருவர் இந்த ஆனமரத்தின் சக்தியின் வழியே உயிர் நடப்பதனால்தான் கண்ணத்தை மாயை மரமாக்கிக் கொண்டது. ஆகவே அதுபடியே இந்த உயிர் ஆனமரத்தில் நடக்கணும் என்பது நடக்கட்டும் அப்படின்னு நடத்தி அப்புறம் அதை பண்படுத்தி இணைப்போகங்களால் பண்படுத்தி அப்புறம் சரீரக்கிரிய யோகம் மாற்றங்களை செலுத்தி மூன்று திருநெல்வேலியை வழிபட செய்து முடிவில் ஞானத்து ஞானமாக்கம் வாயிலாக தன்னுடைய திருவழிக்கத்தை அருளி அதற்கு நிரந்தர பரமானந்தத்தை அருள் செய்து காட்டுகிறார். அப்புறம் புராணத்திலே சொன்னார், இந்த சீர்காழியிலே ஞானசம்பந்த பெருமா அபரஞானமாகிய சாஸ்திர ஞானத்தை பரஞானமாகிய திருவுரு ஞானத்தை தற்காமையே உணர்வுபடிக்கு பாதையை குறைத்துக் கூட்டிய அன்னை இருக்கின்றாரே அவருடைய பகவான் தன்னை மாற்றி அருள் கொடுத்தவனே சிவபெருமான் தான் மாற்றினாரு அபரமானத்தில் சொல்றாரு குருவை சிவமாகவே கருதி கொள்கிறார். அம்மாவாசை ஆதரித்து அருள் கொடுத்தவனே அவர்களுடைய அம்பலமான அடியவர்களும் மாங்கி. நீ அடுத்த பாடம் நேரத்தில் அடுத்த பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடலை என்ன சொன்னார்னா, எப்படி இந்த பிறவி கொடுக்கின்றார். ஆணவ மறைப்பிலே ஒன்றையும் அறியாமல் கிடந்த உயிருக்கு இறைவன் பிறவியை கொடுப்பது. அந்த பிறவியில உடல் தான் உயிரோடு நேரடியாக சம்பந்தப்படும். அப்புறம் இந்த உடல் வாழ்வதற்கு இந்த உலகங்கள் உதவுகின்றன. உயிரோடு நேரடியாக சம்பந்தப்படுவது இந்த உடல் அதில் இருக்கிற கருவிகள் தான். அப்போ அந்த ஆணவ மறைப்புல ஒன்னையுமே அறியாமல் இருந்த உயிருக்கு இறைவன் வந்து இந்த உடலை கொடுப்பது எத மாதிரி அப்படின்னா, குருட்டு தன்மையினால ஒன்றையுமே காண முடியாமல் வழி எப்படி இருக்கிறது எப்படி போகணும் எங்க மேடு எங்க போடலாம் எதுவுமே தெரியாமல் இருந்த ஒரு பார்வையற்றவனுக்கு உதவக்கூடிய ஒரு கருணையாக ஊன்றுகோல் கொடுப்பது போல அது போலத்தான் இறைவன் உயிரினாகி நமக்கு இந்த உடலை கொடுத்தது என்று சொல்கிறார். அப்போ ஊன்றுகோலை பிடித்துக் கொண்டு அவன் ஏதாவது ஒரு வழியே இருக்கும். அது கண்ணுள்ள ஒருவன் காட்டிய வழி நடந்தா அவனுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். இவனாக ஊன்றுகோலை மட்டும் வைத்துக் கொண்டு இதுதான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழி சரியா இருக்கு ஒரு முடிவு பண்ணி அந்த வழியில் நடந்தால் அங்க எவ்வளவோ துன்பங்களை நேரிடலாம். அது மாதிரி வந்து நான் வந்து வழிகாட்டுகின்ற சிவபெருமான் நேரடியாக தோன்றி நமக்கு வழிகாட்டினால் அவரை உணரக்கூடிய அறிவு தெளிவு நமக்கு இல்லை. ஆகவே வேதாகமங்களாகிய சாஸ்திரங்கள் மூலம் இன்னென்ன வழியில் நீ நட உடலாகிய ஊன்றுகோலை பற்றி கொண்டிருக்கின்றாய் இதாகிய நீ இன்னென்ன மாதிரி வெளியில் நீ நட சரியை செய்ய வழிபாட்டு என்று சொல்லி உபதேசிக்கிறார். ஆனால் அதன்படி நடக்காமல் இது ஊன்றுகோலை பற்றி கொண்ட குருடன் எனக்கு ஊன்றுகோல் துணையாக இருக்கிறது போதும் என்று சொல்லிக்கொண்டு அவனாக ஒரு வழி நடந்தா எப்படி சொல்லப்படுவானோ அந்த மாதிரி இதிலும் வந்து உடலாகிய ஊன்றுகோலை கொண்டு தான் தன்னிச்சையாக அது வாழ நினைக்கின்றது. அப்போ அது சொன்னா கேட்கார் இல்லையா, சொன்னா கேட்கக்கூடிய பக்கம் வந்தாதான் சொன்னா கேட்கும். அப்போ அதன் முன்னாடிகள் நடக்க உள்ளது இல்லையா. சில பெரியவர்கள் சொல்வார்கள், வீட்டில் மூத்தவர்கள் அண்ணா வந்து தம்பியை கட்டிக்கிறான் அக்கா வந்து தம்பியை கட்டிக்கிறான்னா அப்பா சொல்வாரு அவன் நடக்கட்டும் அவனுக்கு தெரியும் அப்பா தான் தெரியும் அவனை போவது ஏன்னா அவர் அனுபவத்தை மூத்தவர் இல்லையா அவனா தெரிஞ்சுவான் பாரு என்ன விளையுமோ அந்த விளைவு இருந்து அவனுக்காக தெரிஞ்சுவான் பாரு இப்ப சொன்னா அவன் கேட்க மாட்டான் அப்படிதான் நிற்பான் அப்படின்னா. அந்த மாதிரி அந்த உணவழி இறைவன் உரைத்த அந்த அருள்வழி அருட்குணவழி நடக்காதவர்களை பொதுவா உளவியல் வந்து நல்ல குணவழி நடக்காதவர்களை அவர்கள் குணவழிப்படி அவர்கள் நடக்க விட்டு பின்னர் சிந்துவது போல வழிபாட்டு நிலையாகிய நல்ல நிலைக்கு வராத உயிர் ஐம்புல நிலைக்கே செல்லக்கூடிய உயிரை அந்த ஐம்புல நிலையே அதற்கு தெரிஞ்சு ஐம்புலன்களையே அதற்கு காட்டி காட்டி அந்த போகங்களை ஊட்டி அப்புறம் அதுல துன்பம் தான் என்பதை உணர்த்தி அப்புறம் என்ன செய்கின்றது அதை நன்னறிக்கு தெரிஞ்சு. ஆகவே எந்த போகமே கேட்டாலும் சாமி கொடுத்துருவார். சில வந்து சிவபெருமான வழிபட்டு அவர் ஞானத்தை கொடுத்துருவாரியா வீடு பேர் கொடுத்துருவாரியா அது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் அப்ப பெறவே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேறு தெய்வங்கள் எல்லாம் வணங்கணும் அதுதான் அப்படின்னு சொல்லுவது நம்ம கேட்கணும். ஞானத்தையே கொடுக்க வல்லவர், ஒரு சாம்ராஜ்யத்தையே எழுதி கொடுக்கக்கூடிய அரசனால ஒரு வழி அழிச்சு கொடுக்க முடியாதா? இவர் ஒரு வழி அழிச்சு கொடுக்க மாட்டாரு, நாட்டையே எழுதி கொடுக்குறாங்க மாதிரி அதே கொடுக்காமல் இவரால் இதை கொடுக்க முடியாதா என்று சிந்திக்கணும். அதனால அவர் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பார், இம்மையிலேயே கூட கொடுத்துருவார். யாரும் அப்ப சுவாமி உத்தரவாதம் இல்லை, இதெல்லாம் எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்ப சுவாமி இம்மை வானவர் தெரிஞ்சவங்க கேட்கணும், வானவர் தெரிஞ்சவங்க எப்போ அப்படின்னு கேட்டு போதுமான அளவுக்கு இருந்தால்தான் அது வந்து நல்லது இல்லையா? அதையே சேர்த்துக்கொண்டு அந்த அனுபவத்தையே கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இல்லையா என்று நினைத்தால் அது என்ன ஆகும்? துன்பம் தான் அப்படின்னு உணர வச்சு அப்போ அந்த மொத்தத்துல அந்த பிறவியே துன்பம் தான் ஒரு கேள்விக்கு வரும். அப்ப அடிக்கடி நடத்தினாரு அம்மையே பிறவி கிளியிருக்கிறது, அது வானகத்துக்கு கொடுத்தாலும் அந்த துயரத்துலதான் போய் முடியும், அந்த துயரத்திலிருந்து முடியும். நீ கேட்டதாலதான் கொடுத்தேன் குணவழி நடவாதவர்களை அவர்கள் குணவழியை நடக்க செய்து திருப்புவது போல இந்த சத்தமே ஆகிய விடயங்களிலேயே திருத்தி சத்தம் முதலிய அனுகுணங்கள் ஓட்டை முதலிய அனுகுணங்களிலே இந்த உயிரை திருத்தி அப்புறம் அவர்கள் அருள்வழிக்கு திருப்புகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை அருமையா சொல்கிறார். பாடல் சொல்கிறது, கனவிலா மலத்தின் உள்ளனேற்கு உடலம் தான் ஒரு போதனை கொடுத்து சத்தனே ஆதி விடயமோர் ஐந்தின் கண்வழி புதித்திட தந்து குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்தினை திருப்புவார் போல கொடுவினை ஒப்பு கத்திரி பாதம் கூர்மல பாதம் குறித்தே இணையிலா இன்ப வடிவமா உன்னோடு என்னையும் இரண்டர வைத்தார் என்று சொல்கிறார். ஆக கனவிலா மரம், கனவிலா மரம்னா நீங்குதல் இல்லாத மரம், நீங்குவதற்கு அரியது இந்த ஆனந்தம். முத்தின்னு சொன்னா முத்தி எவ்வளவு அரியது அப்படின்னு சொல்றோம். முத்திங்கிறது என்ன? இந்த ஆனமலத்தினுடைய நீக்கம், நீக்க சிவத்த காரணம். அந்த ஆனமலம் நீங்குவது அரியா இருக்க போய் தானே முத்தி வருவது என்பது அரியுது ஞானிகளை நாம வந்து சரியாக போட்டுருவோம். ஆகவே இந்த நீங்குவதற்கு அரிய மரம், அதனால கனவிலா மரம் என்று சொன்னா நீங்குவதற்கரிய மரத்தை சார்ந்துள்ள குருடன், அறிவு குருடன், என்னையும் உன்னையும் தன்னையும் அறியாமல் இருக்கிற அறிவுக்குள்ளன். அந்த மாதிரி பார்வைக்குள்ளனுக்கு போர் கொடுத்து போல அறிவுக்குள்ளனாகிய எனக்கு இந்த உடலமாகிய போரை கொடுக்கும். உடலம் உடல் தான் அம்பு இறுதி பெற்று உடலம் இருக்குது. அப்படி பார்வைக்குள்ளனுக்கு ஊட்டுகோல் கொடுத்து போல என்னையும் உன்னையும் தன்னையும் அறியாமல் இருக்கின்ற அறிவுக்குள்ளனுக்கு இந்த உடலமாகிய போரை கொடுக்கும். இதே போன்று நான் அறிவுள்ள வழியிலே நடக்கிறதுக்கு விரும்புகின்றேன். அப்போ நல்ல குணவழி நடவாதவர்களை அவர்கள் குணவழி நடக்க செய்து அனுபவத்தை ஊட்டி திருப்புவது போல நீ என்ன செய்தார்? சத்தமே ஆதி இடைமோரங்கி கண்வழி புதிச்சிட தந்தது. சத்தமே ஆதி, ஆதினா முதலிய, சத்தம் முதலிய, ஓட்டை முதலியன்னு சொன்னா ஐம்பது பேர் ஓட்டை ஒரு குடத்தை சொல்லி முதலிய ராமன் முதலியோடு வந்தனர் ராமன் லட்சுமணன் எல்லாரும் தரணும். முதலியன்னா தொடர்புடையது சேர்த்துக்கணும், ஆதி என்ன அவ்வளவுதான் முடிஞ்சு கொடுக்கணும். ஆதின்னு சொல்லியிருக்காங்க முதலிய, சத்தனே ஆதி ஓசை முதலிய அன்புலங்கள் இல்லையா, சத்தனே ஆதி விடயமோர் ஐந்து அன்புலங்கள் கண்வழி புதிச்சிடத்தன் இந்த ஐம்புல வழியிலாம் போன நினைக்கிறேன் ஐம்புல வழியே போய் அதையே புதிச்சு கொண்டு அப்புறம் வந்து அனுபவம் ஒன்று திருத்துகின்றார். குணவழி இறங்குவது எதை போன்றது, விடய வழி திருத்துவது எதை போன்றதுன்னு அடுத்தடியில் சொல்றாரு. குணவழி நடவார் குணவழி நடந்து, குணவழி நடந்துன்னா குணவழி நடக்க செய்து நடந்து என்பதற்கு நடப்பித்து நாங்கள் கூறுகிறோம். குணவழி நடவா குணவழி நடத்து அவர்கள் குணவழியிலே அவர்கள் நடக்க செய்து குணத்தை திருப்புவார் போல அவர்களுடைய அந்த சீய குணத்தை நல்வழிக்கு சீயவழியில் செல்கின்ற அவருடைய குணத்தை நல்வழிக்கு திருப்புவது போல விடய வழியில் செல்கின்ற ஆன்ம அறிவை அறுவழியிலே திருத்தி, விடய அறிவில் செல்கின்ற ஆன்ம அறிவை அறுவழியிலே திருத்தி. அறுவழியில் திரும்பினா என்ன ஆகுது அந்த ஆன்மாவுக்கு? இதுவினை ஒப்புக்கொண்டார். விடையெல்லாம் விட்டுட்டு இன்ப துன்பங்கள் எல்லாம் அக்கறை இல்லை. ஏன்னா அவருடைய கவனம் ஒரு வாசல் யார் யார் வரா யார் யார் போறாங்க பார்க்கறது. இன்னொருத்தர் கேட்கறாங்க யார் இருந்தாங்க யார் போனாங்க கேட்டா உடனே ஒண்ணும் தெரியாது அப்படின்னு என்ன அவருடைய கவனம் வேறு இல்லையா. அவர் அங்க யாராவது பேசி கொண்டிருக்கலாம், அந்த பேச்சிலேயே அவர் கவனம் இருக்கலாம், வந்தவர்கள் போனவரையும் பார்க்காம இருக்கலாம். அது மாதிரி உலகத்துல இன்ப துன்பங்கள்ல வந்து ஒரு பட்டு வைக்காம ரெண்டையும் ஒரு மூலமே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவருடைய கவனத்தில் இன்ப துன்பங்கள் இல்ல, வேறொரு பொருள் இருக்கு. ஆகவே அதுலயே நாடி நிற்பவர்கள் இருவையிலும் ஒன்றாதான் இருக்கும். இதுவும் முன்னணி கீழா வருது, இப்போ துன்பம் முன்னணி கீழா வருது. அது போதும் நமக்கு நமக்கு வந்து வழிபாடு நம்ம நிறைய நம்ம ஒழுங்கா செல்ல முடியுதா? அதுக்கு ஏதாவது இடைவு வருதா? ஆலய வழிபாட்டுக்கு இடைவு வருதா? அடியார்களுக்கு சூழ்நிலைக்கு இடைவு வருதா? சாத்திர சூழ்நிலைக்கு இடைவு வருதா? அதுதான் கவனம். அது இடைவு வந்து அதை போய் நீக்கி அந்த சிலையில நாம இருப்பது. இப்போ உலகத்துல நம்ம கற்கின்ற கல்வி பார்க்கின்ற உத்தியோகம் எல்லாம் இந்த துணமுனியங்களை செய்வதற்கு உதவியாக இருப்பது தான். நம்ம பேருகின்ற செல்வம் நமக்கும் செல்வ வேணும், உலக பற்றுடையவருக்கும் செல்வ வேணும், சிவப்பற்றுடையவருக்கும் செல்வ வேணும். இவர்கள் சிவநெறியில சாதாரண இருப்பதற்கு அந்த செல்வத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த செல்வத்திற்காகவே செல்வத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருமே உலகம் வேணும், உலகத்தை பயன்படுத்தும் முறைகளாக வேறுபாடு. ஆகவே அப்படி அருளைக்கு திருத்திய பிறகு இருவினை ஒப்பு அழைக்கின்றது, மலரடி பாகம் அழைக்கின்றது. அதனால ரெண்டு மணியும் ஒப்பான நினைச்சுட்டான் இன்னும் இவன்ட்ட நம்ம ஆதிக்கம் செல்லாதுன்னு மரம் ஒழுகிட்டு அதான் மலரடி பாகம். மலரடி அதனால இருள் நீக்கினா ஒளி விளக்கம் தான். அதனால மலரடி பாகம் திருவருள் ஒளி அந்த வீழ்கின்றது. சத்தினி பாகம் திருவருள் வீழ்ச்சி சத்தினி பாகம் அது எப்படி நயமா சொல்லிருக்காரு பாருங்க. அடைமுறைய பாருங்க வினை இருவினை ஒப்பு அடைமுறை பொதுவினை ஒப்பு பொதுவினை ஒப்பு கொடிய வினை கொடுக்கிறது கொடுமை கொடுக்கிறது அது இணைக்கு மட்டும்தான் அடை. கொடிய வினைகள் ஒத்து விட்டாங்க, ரெண்டு வினைகளையும் சேர்த்து கொடிய வினைகள் கொடுத்தாங்க. அதுதான் அது ஏன்னா இருவருக்கு தடையாக எதனா இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப அந்த திருமணிகளை நம்பியே எதை சொல்றாங்க அப்படின்னா பூனாலும் கடைமுக புகழ்நாளும் நானும் எழுதி கேட்ப நானும் நம்பிக்கை பெறலாமே நம்பினையே அதுதான் நம்பிக்கை. வழிபாடு செய்கிற நிலைகள் இருக்கு, சிவமுனிகள் இருக்கு, சிவமுனிகள் தான் நல்வினை சொல்றாங்க. முத்தியைத்தான் அவர் திரு என்று சொல்கிறார். முத்திக்கு வழிகாட்டாத ரெண்டு வினைகளுமே வந்து சீவினைகள் தான். சிறுவின் சீண்டர்களாக்கி திருவிழா சிறு என்பது முத்தி. முத்திக்கு தடையாக இரண்டு வினைகளுமே சேர்த்து சீவினைத்தார் இல்லையா. ஆகவே திரும்பவும் சொல்கின்றேன், உலகிலே சீவினையை விட நல்வினை உயர்ந்ததுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்லையா. சீவனைக்குரிய பலன் வேறு, நல்வினைக்குரிய பலன் வேறு தான், ரெண்டும் ஒண்ணுங்களா பலன் கொடுக்குறாங்க. ஆனா முத்தியை குறித்த விழிப்புணர்வு வந்து அவனுக்கு இல்லையா, அது ரெண்டுமே என்ன கிடையாதான். ஒரு செய்தி சிறந்த செய்தியாக இருக்கலாம், ஆனா சேவையே இயற்காக வந்து அந்த பாரதிலே இருப்பவனுக்கு வந்து வேற செயல ஈடுபட்டா அது அந்த தேர்வுக்கு தடையான. அது வேறத்தில் நல்ல செயலாக இருக்கலாம், சீரசீராக தடை சொல்ல வேண்டாம். வேற ஒரு நல்ல செயலா இருந்தாலும் அதை செய்வதற்குரிய நேரம் கிடையாது. இவனுக்கு தேவையில அவனே கருத்து தேவையெல்லாம் இருக்க சொல்றோம். அது மாதிரி உலகமே வந்து நாமெல்லாம் வந்து தேர்வு சிந்தனையோடு இருக்க வேண்டிய இடம் என்ன சிவபெருமான் நம்மை தேர்ந்தெடுக்கணும், தன்னுடைய அடியாராக நாம் தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. அந்த தேர்வுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த தகுதிக்கு நாம் முயற்சி போது அவனை மறந்து செய்யக்கூடிய விடையை நல்லதாக இருந்தாலுமே அவனை மறந்து செய்வதனால் வலதை கொடுப்பது இடவைக்கு தெரியாமல் ஆதரவு செய்தாலுமே அவன் அவரை வளர்ந்து போய் அதை செய்வோம் சொன்னார். அது என்ன அது வந்து அது முத்திக்கு தடையாக தான் சொந்தமாக தான். ஆகவே ரெண்டையுமே பொதுவினை என்று சொல்லியிருக்கின்ற நயத்தினை நாம் ஓர்ந்து உணர உலகமா இருக்க அந்த கொடிய வினைகளுக்கும் ஒத்துக்கிறேன். ரெண்டுமே கொடியவை தான் என்ற சிந்தனை வந்துவிட்டது. சத்தினி பாவம் கூர் மலபாவம் ஆனந்தத்துக்கு அனுமதி கூர் மலபாவம் ரொம்ப நுணுக்கமான கடையாது. அவ்வளவு நுணுக்கம் கண்ண மாதிரி கிடையாது. ஊர் மலபா ஊர் கூடியது என்னன்னா தன்னையே காக்காமல் இருக்கிறார், நம்மையும் காக்கவில்லை தன்னையும் காக்கவில்லை. திருவருக்கு சொல்வார் இருளாவது பொருளாக தான் மறைப்போம், ஆனா தன்னை மறைக்காது. ஒரே இருளா இருக்கு அது தெரியாம போனா பாதுகாத்த விழிப்புணர்வோட பாதுகாக்கப்படுவாங்க. இது தன்னையும் காக்காது. அப்போ மிக நுண்ணியது ஊர் மலம். அந்த கூர் மலம் என்ன செஞ்சுட்டு அதையும் கட்டி ஒழுங்குபடி செய்துவிட்டாங்க. நம்ம பிறகு தெரிஞ்சு தெரிஞ்சு தகுந்த பலன்களை நமக்கு ஊட்டி மலக்கட்சியும் அவ்வளவு ஆதிக்கத்தில் போக்கிய மலக்கட்சியும் ஒழுக்கிவிட்டாங்க. அப்ப இது எவ்வளவு செயல் எவ்வளவு ஆற்றல் இருக்கணும், அந்த ஆற்றலை வந்து அவன் நமக்காக அந்த ஆற்றலை அவன் பயன்படுத்தணும்னா அது எவ்வளவு கருணை இருக்கணும் அவனுக்கு. பேராற்றல் உயர்வுனா இல்லையா, நம்பொருள் தான் எல்லாரும் இதுனாலே நம்பொருட்டு அந்த பேராற்றலை அவன் பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவு கருணை இருக்கணும். ஏன்னா அவன் நிர்பந்தப்பட்ட ஆள் இல்லையே, உயிரிழந்தாங்க செய்யத்தான் அவன் நிர்பந்தப்படுத்துறதுக்கு எந்த திருச்சியும் கிடையாது. அப்ப எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நம்முடைய பேராற்றல் அனைத்தில் நம்மை ஒடுக்கி வைத்திருக்கின்ற அந்த ஆணவரத்தை போக்குவதற்காக அவன் பயன்படுத்தினார் அதுதான் அவருடைய பெருந்தள்ளி இருக்கின்றது. இந்த சித்தாந்தங்களை தெரிஞ்சால்தான் திருமொழிகளை ஏன் அப்படி செவ்வாய் அப்படி பரங்கடல் கடங்கடல் என்றெல்லாம் போட்டிருந்தார்கள் என்பதன் பொருள் நமக்கு ஓரளவுக்காக வரும். அதனாலே அந்த இணையிலாம் இன்ப வடிவமா உன்னோடு என்னையும் இரண்டரை வைத்தாய். இந்த மலபரிபாகம் சத்திரிபாகம் இதெல்லாம் ஏற்படுத்தி இதன் பயனாக இணையில்லாத இன்ப வடிவமாகிய உன்னோடு என்னை இரண்டரை வைத்தார். அந்த மாணிக்கத்து ஒளிய படிவம் பெற்று அந்த மாணிக்கத்தோடு மாணிக்கமாக இரண்டரை விளங்குவது போல என்னையும் உன்னோடு இரண்டரை வைத்தார். ஏனையே உங்கள் அடியருக்கு அடியேன் என்னவோ பற்று என்னுடைய தகுதி பற்றியாக இந்த நிலையில் என்னை வைத்தால் உன்னுடைய அடியாருக்கு அடியே என்ற கருதி எனக்கு கிடையாது. ஆனாலும் எனக்கு இந்த தகுதியை கொடுத்திருக்கார். ஏழையே உடன் அடியதுக்கு அடியேன் என்னவும் பற்றியேன் அளவின் அனைவியிலிருந்தே அறிவிடம் பொழியும் அறி அறிவுரைத்த கூட்டுடையால் நாகத்தையே பாயலாக கொண்டு பள்ளி கொண்டிருக்கின்றார் திருமா. அந்த நாக அணையே அவர் பள்ளி கொண்டிருக்கின்றார். ஒரு சமயம் அந்த ஆதித்தனாகிய பாயிலிருந்து அவர் எடுத்து வந்து தனியாக ஒரு இடத்திலே சிவஞானத்தில் அமர்ந்து அவருக்கு நெற்குருகி அப்படியே ஆனந்த தண்ணி செருக வைத்திருக்கின்றார். இதே ஆதிதேசன் பார்த்து அவருக்கு அச்சம் கொடுத்தது, நாம் இருந்து அவர் எடுத்துக்கிட்டோமோ அதுக்காக தான் இவர் வந்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அவர்கள் உரையிட்டார். அவர் இல்லை இல்லை நீ வருத்த வேண்டாம், அப்ப எதற்காக இந்த ஒரு தண்ணீர் கொடுக்கின்றீர்கள், ஆனந்த தண்ணீர் நான் எம்பெருமான் எனக்கு காட்டியவுடைய திருப்பூஜினை நான் தரிசித்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த திருப்பூஜினை தரிசிக்கும்படி என்னை எம்பெருமான் என்று இப்போது இந்த திருப்பூஜை எனக்கு உணர்த்துகின்றான். அது அவருடைய செயல், அவரே நீரென்று என்னை அந்த நிலைக்கு உயர்த்தி எனக்கு போது அந்த திருப்பூஜையை காட்டிக் கொண்டிருக்கின்றார். அந்த பரவசத்தில் ஆழ்ந்துதான் நான் அந்த ஆனந்த கண்ணீர் செய்து கொண்டிருக்கின்றேன். எப்பேற்பட்ட திருப்பூஜி தெரியுமா அது என்று சொல்லி அந்த திருப்பூஜியுடைய இயல்புகளெல்லாம் ஆதித்தருக்கு எடுத்துக்கொண்ட உடனே அந்த திருப்பூஜை அடியேறு தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலிலே அவரும் வந்து ஏக்கத்தை வெளிப்படுத்தினார். அதை குறிப்பாக புரிந்து கொண்ட திருமான் இனி எனக்கு பாயலாக இருக்க வேண்டாம், உனக்கும் பெருமானை திருப்பூஜை தரிசிக்க வேண்டிய ஒரு தாகம் வந்துவிட்டது, ஆகவே அதற்குரிய தவநிலையில் நீ ஈடுபட்டு நீயும் அந்த திருப்பூஜை தரிசித்து உயிவாயாக சென்று அவரை அனுப்பியிருக்கின்றார். ஆகவே அவர் வந்து அரிய தவம் செய்து பதஞ்சலி என்ற ஒரு புனிவராக மாறி திருப்பூஜை தரிசித்தார். அதுதான் சிதம்பரம் தரிசி இடம். அவரோடு குறிப்பாக வியாக்கியபாரம் சென்று தரிசித்தார். சிதம்பர கலவரமாக கோயில் புராணத்தை இந்த செய்தி உள்ளது. அதான் அரி அரிக்கு உரைத்த கூட்டுடையார் என்று சொன்னார். முதல்ல சொன்ன அரி திருமாவுக்கு அரி நாம இல்லையா, முதல்ல சொன்ன அரி திருமா, ரெண்டாவது சொன்ன அரி அரி என்ற சொல்லுக்கு பாம்பு என்று பொருள் உள்ளது, சிங்கம்னு பொருள் உள்ளது, பாம்பு என்ற பொருள் உள்ளது. சிங்கடதி கண்டிலே நம்ம பார்க்கலாம் அரி என்ற சொல்லுக்கு பாம்பு என்ற பொருள். ஆக முதல்ல சொன்ன அரி திருமால், ரெண்டாவது சொன்ன அரி பாம்பு, அது ஆதித்தே. ஆகவே அரியாகிய திருமால் அரி பாம்பாகிய ஆதித்தனுக்கு சொன்ன திருப்பூர்த்தியினை நிகழ்த்துவோமே, அப்படிப்பட்ட திருப்பூர்த்தியை உடையார் அரி அரிப்பு உரைத்த கூட்டுடையார் ஆவடுத்துறதை அம்பலமான அடியுறுத்தவர்கள் மாணவியே என்று சொல்லி. ஆக இந்த அவையிலே இந்த ஏழாவது பாடல் எட்டாவது பாடல் இருக்கவில்லை.